அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவோர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ்நாட்டில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். அல் கைதா அமைப்பால் யமனில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க ஊடகவியலாளர் உள்ளிட்ட இருவர் கொல்லப்பட்டது குறித்த செய்திகள். பிறகு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இரு முக்கிய வேட்பாளர்களும் இனப்பிரச்சினை தீர்வு குறித்து பேசாதது பற்றி சுரேஷ் பிரேமச்சந்திரன்.
தமிழ் மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக போட்டியிடக்கூடிய ஒரு முக்கிய வேட்பாளர்களாக நாங்கள் கருதக்கூடிய 2 வேட்பாளர்களும் இதுவரை வாய் திறக்கவில்லை. இவ்வாறு ஒரு பிரச்சனை இருப்பதாக காட்டிக்கொள்ள கூட இல்லை. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று இதுவரை யாரும் சொல்லவில்லை.
மாலத்தீவில் தொடரும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்த தகவல்கள். பிறகு தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டாமல் இருக்க உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு செயலி.
இல்ல, அந்த போட்டை ஓட்டிட்டு போறிட்டு இருக்கிற டிரைவருக்கு அவங்க முன்னாடி இந்த ஆப் இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழ்லயே வந்துட்டு எச்சரிக்கைன்னு சொல்லி காட்டும். தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு அதுல ஒரு சிம்பாலிக்கா ரெப்ரசன்டேஷன் இருக்கும், அது மூலியமா அவங்க தெரிஞ்சு கொள்ளலாம்.
இன்ன பிற செய்திகளும் நிகழ்ச்சி நேரடியாக நேயர் நேரமும் இடம்பெறும்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் விமல் சொக்கநாதன், சாதாத்.
யமன் நாட்டில் அல் கைதா வன்மவாதிகளால் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க ஊடகவியலாளர் ஒருவரும் தென்னாப்பிரிக்க ஆசிரியர் ஒருவரும் மீட்பு முயற்சியின் போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஊடகவியலாளர் லூக் சோமசையும் பியரி கோக்கியையும் அவர்களை கடத்தியோர் கொலை செய்துவிட்டதாக அமெரிக்க இராணுவம் அறிவித்திருக்கிறது. இது ஒரு மிலேச்சத்திரமான செயல் என்று அதிபர் ஒபாமா கண்டித்திருக்கிறார். அமெரிக்கர் லூக் சோமஸ் கொல்லப்படும் ஆபத்து இருப்பதாக தான் கருதியதால் அவரை மீட்கும்படி அமெரிக்க சிறப்பு படைகளுக்கு தான் உத்தரவிட்டதாக அதிபர் ஒபாமா கூறியிருக்கிறார். தென்னாப்பிரிக்கர் கோக்கி பணியாற்றி வந்த அறக்கட்டளை இந்த மீட்பு நடவடிக்கையை கண்டனம் செய்திருக்கிறது. கடத்தல்காரர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கோக்கி விரைவில் விடுவிக்கப்படுவதற்கு ஏற்பாடுகளை தாங்கள் பூர்த்தி செய்திருந்ததாக அந்த அறக்கட்டளை கூறியிருக்கிறது.
அல் கைதா பயங்கரவாத அமைப்பில் முக்கியமானவர் ஒருவரை தாம் கொண்டிருப்பதாக பாகிஸ்தானிய பாதுகாப்பு படைகள் கூறுகின்றன. தெற்கு வாசிரிஸ்தானில் ஆப்கானுடனான எல்லை அருகே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் அத்னன் ஷுக்ரி ஜுமா என்ற இந்த ஆயுததாரி கொல்லப்பட்டிருக்கின்றார். சவுதி அரேபியாவில் பிறந்தவரான அத்னன் உலகெங்கிலும் பல தீவிரவாத தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டவர் என்று கூறப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நியூயார்க்கின் சுரங்க ரயில் வலையமைப்பில் குண்டு தாக்குதல் நடத்த தீட்டப்பட்டிருந்த ஒரு சதிக்காக தேடப்பட்டு வந்தவர் இவர். பாகிஸ்தான் இராணுவம் கடந்த ஜூனில் ஆரம்பித்திருந்த பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையின் காரணமாய் வடக்கு வாசிரிஸ்தானிலிருந்து இவர் வெளியேற வேண்டி வந்திருந்தது என அந்நாட்டின் அதிகாரிகள் கூறுகின்றனர்.
அடுத்த ஆண்டின் முதல் சில மாதங்களுக்கு அமெரிக்க படையினரில் கூடுதலாக 1000 பேர் ஆப்கானிஸ்தானில் நிலை கொள்வார்கள் என்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் சக் ஹேஜல் கூறியிருக்கிறார். ஆப்கானில் உள்ள நேட்டோ கூட்டணி படையின் எண்ணிக்கை திட்டமிடப்பட்டிருந்த அளவை எட்ட திணறி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. தற்போதைய முடிவின் காரணமாக ஆப்கானிஸ்தானில் நீடிக்கும் அமெரிக்க துருப்பினரின் மொத்த எண்ணிக்கை 10,800 இருக்கும் என்று தலைநகர் காபூலில் உரையாற்றிய ஹேஜல் கூறியிருக்கிறார். வரும் ஜனவரி தொடக்கம் ஆப்கானில் நிலை கொள்ளும் புதிய நேட்டோ கூட்டணியானது ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு பயிற்சியும் உதவிகளும் வழங்கும் பணியை மேற்கொள்ள இருக்கிறது. அடுத்த ஆண்டின் முடிவுக்குள்ளாக ஆப்கானிஸ்தானில் உள்ள தமது படையினரின் எண்ணிக்கை 5,500 குறைத்துவிட அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது.
ஈராக்கின் மேற்கில் அன்பார் மாகாணத்தில் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த 16 பேரை இஸ்லாமிய அரசு அமைப்புக்கு விசுவாசமான ஆயுததாரிகள் தண்டனை வழங்கும் பாணியில் கொன்றிருக்கிறார்கள் என தகவல்கள் வந்திருக்கின்றன. கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் ஹித் என்ற ஊருக்கு வடக்கே கைவிடப்பட்ட ஒரு கிணற்றில் வீசப்பட்டிருந்ததாக அல் பு நிம்ர் என்ற அந்த பழங்குடியினத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார்.
இந்தியாவின் பஞ்சாபில் கண்புரை அறுவை சிகிச்சை பிறகு பலருக்கு கண் பார்வையில் கோளாறு ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக அறுவை சிகிச்சை முகாம் நடத்திய தொண்டு நிறுவன தலைவர் மன்சுக் ஜோஷியை கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்த கண் மருத்துவர் விவேக் அரோரா ஏற்கனவே விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். இந்த முகாமில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 19 பேர் ஒரு கண்ணில் பார்வை இழப்பார்கள் என்று பஞ்சாபின் நல்வாழ்வு அமைச்சர் கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்டோர் கண் பார்வை இழப்பார்களா என்பதை 1 வாரம் கழித்து தான் கூற முடியும் என்று முன்னர் மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை முகாமில் அறுவை சிகிச்சை கொண்ட 15 பெண்கள் உயிரிழந்தார்கள்.
மத்திய கிழக்கில் 1971 பிறகு முதல் முறையாக நிரந்தர கடற்படை தளம் ஒன்றை அமைப்பதற்காக பிரிட்டன் பஹ்ரைனுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. பல மாத காலம் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. வளைகுடா பகுதியில் ஸ்திரத்தன்மையை மேலும் வலுப்படுத்த பிரிட்டிஷ் கடற்படைக்கு இந்த ஒப்பந்தம் வழி செய்யும் என்று பாதுகாப்புச் செயலர் மைக்கேல் ஃபாலோன் தெரிவித்திருக்கின்றார். வளைகுடா ராஜ்யங்கள் இஸ்லாமிய கடும்போக்கு அமைப்புகளால் கடுமையான அழுத்தங்களை சந்தித்து வரும் நிலையில் இந்த ஒப்பந்தம் வந்திருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். அல் கைதா தீவிரவாதிகளால் கடத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க ஊடகவியலாளரும் தென்னாப்பிரிக்க ஆசிரியரும் கொல்லப்பட்டது குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். மேலதிக விவரங்களுடன் விமல் சொக்கநாதன்.
யமன் நாட்டில் அல் கைதா வன்மவாதிகளால் பனை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த பிரிட்டனில் பிறந்த அமெரிக்க ஊடகவியலாளர் லூக் சோமஸும் தென்னாப்பிரிக்க ஆசிரியர் பியரி கோரியையும் யமன் சிறப்பு படைகளோடு அமெரிக்க படைகள் இணைந்து நடத்திய மீட்பு நடவடிக்கையின் போது அல் கைதாவினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மோசமாக காயம்பட்ட லூக் சோமஸை ஹெலிகாப்டரில் ஏற்றி அருகில் நின்ற அமெரிக்க கடற்படை கப்பல் ஒன்றுக்கு கொண்டு சென்றதும் சிகிச்சை பலனளிக்காமல் சோமஸ் உயிரிழந்திருக்கிறார். சோமஸுக்கு 33 வயது. பிரிட்டனின் கென்ட் வட்டாரத்தில் கடற்கரையோர நகரான டீலில் பிறந்தவர். நல்ல படப்பிடிப்பாளர். அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று அங்கு குடியேறிய பிறகு ஆசிரியராக நியமனம் பெற்று யமனுக்கு சென்றார். அது 2011 ஆண்டு. அதிபர் அல் அப்துல்லா செலேயை மக்கள் கிளர்ச்சியினால் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஆண்டு. அதிபர் ஆட்சி கவிழ்ப்பு நாட்டில் வறுமை ஏற்படுத்திவிட மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த அமைதியின்மையை தமக்கு சாதமாய்க் கொண்டு யமனுக்கு நுழைந்த அல் அக்காப் என்ற மோசமான பயங்கரவாத அமைப்பு அல் கொய்தா அரேபியன் பெனின்சுலா என்ற அமைப்பு அங்கு குடிகொண்டது. அரேபிய பலகுடாவில் இயங்கும் இந்த அல் கொய்தா கிளை அமைப்பு மிக கொடியல் என்று அமெரிக்கா விபரித்திருக்கிறது. ஆசிரியராக நியமனம் பெற்ற யமனுக்கு லூக் சோமஸ் தன் கேமராவை பயன்படுத்தி யமன் நிலவரத்தை புகைப்படம் பிடித்து மேற்குலக ஊடகங்களுக்கு அனுப்பி வந்தார். இவரை மீட்கெடுக்கப்பட்ட முயற்சி தோல்வி கண்டதும் ஆத்திரமடைந்த அல் கொய்தா இயக்கம் இவரை பற்றிய வீடியோ ஒன்றை வெளியிட்டது.
My name is Luke Summers. I'm 33 years old. I was born in England, but I carry American citizenship and have lived in America for most of my life.
அல்கொய்தா கடத்தல்காரர்களினால் கொல்லப்பட்ட லூக் சோமஸின் குரல்.
செய்திகளை தந்தவர் விமல் சொக்கநாதன். கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டிருக்கும் மாலத்தீவின் தலைநகர் மாலையில் 2 பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் குடிநீர் பாட்டில்களை மாலத்தீவுக்கு அனுப்பி வைக்கின்றன. அங்குள்ள நிலை குறித்து மாலையில் வசிக்கும் இளைஞரான முகமது ஜதீர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தற்பொழுது நிலைமை வந்து ஓரளவு சரி சீரான நிலையில் இருக்குது. நிறைய நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கிறது. சைனா தற்பொழுது 40 டன் நீர் இருக்கிறது. இந்தியா 5 விமானங்கள் மூலம் நீர் அனுப்பியுள்ளது. இலங்கை கூட 100,000 பாட்டில்கள் அனுப்பி வைத்துள்ளது. அதில் குடிநீருக்கு பற்றாக்குறை கொஞ்சம் சரி செய்த அளவுக்கு காணப்படுகிறது. இப்பறை பயன்படுத்துறதுக்காக கிணற்று நீர் பாவிக்கிறாங்க. குளிப்பதற்கு வந்து கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குடிநீர் ஒரு போட்டிலால மீண்டும் குளிக்கிறாங்க. தெரிந்த நண்பருடைய வீட்டுக்கு அடுத்தடுத்த தீவுகள் இருக்கிற நண்பருடைய வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு வந்து அவங்களோட அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொள்வாங்க.
ஒருத்தருக்கு எவ்வளவு பாட்டில்கள் கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு?
ஒருத்தருக்கு 2 போட்டில் வீதம் தான் கொடுக்கப்படுகிறது. மற்றது பாதுகாப்பு படையினர் வந்து பெரிய கொள்கலன் மூலமாக 10 இடங்களை தேர்வு செஞ்சு அந்த முக்கியமான 10 இடங்கள் பெரிய கொள்கலன் மூலமா அவங்களுக்கு நீர் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுதோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பழுதடைந்த சாமனுக்குரிய மாற்று சாமான்கள் கிடைக்கப்பெறுது என்று அரசாங்கம் கூறியது. தற்போது சரி செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்தது.
மாலத்தீவு அரசாங்கம் இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக 2 விடுமுறை அளித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அது சரியா உண்மையா?
ஆமா, 2 நாளை மற்றும் நாளை மறுதினம் விடுமுறை நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி செய்ய முடியாவிட்டால் அந்த விடுமுறை நாட்கள் நீடிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.
மலையில் வசிக்கும் இளைஞரான முகமது ஜதீர் அவர்கள் அளித்த தகவலை கேட்டீர்கள். தண்ணீர் பிரச்சனையை சமாளிப்பதற்காக லாரிகள் மூலமாகவும் பள்ளிக்கூடங்கள் வாயிலாகவும் நீரை விநியோகம் செய்ய மாலத்தீவு அரசு நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருகிறது. அடுத்த ஒரு இலங்கை குறிப்பு. இனப்பிரச்சினை குறித்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களின் நிலைப்பாடு குறித்து தெளிவாக அறிந்த பிறகே தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிப்பது என்பது குறித்து தீர்க்கமான முடிவொன்றை எடுக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று தெரிவித்திருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையில் சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களுக்கும் பொதுவாக உள்ள பிரச்சனைகள் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் மூலம் முடிவு காண வேண்டியிருக்கின்ற போதிலும் தமிழ் மக்களுக்கென தனித்துவமாக உள்ள தீர்க்கப்படாத பிரச்சனைகள் குறித்து முக்கிய வேட்பாளர்களின் நிலைப்பாடுகள் பற்றி தெளிவாக அறிந்த பின்பே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்க்கமான முடிவொன்றை எடுக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இன்று வவுனியாவில் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னோடியாக இபிஆர்எல்எஃப் கட்சியின் மத்திய குழு வவுனியாவில் கூடி நாட்டின் அரசியல் நிலைமைகள் குறித்து ஆராய்ந்ததன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தமது கட்சியின் முடிவு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தில் கலந்தாலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என கூறினார்.
தமிழ் மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக போட்டியிடக்கூடிய ஒரு முக்கிய வேட்பாளர்களாக நாங்கள் கருதக்கூடிய இரண்டு வேட்பாளர்களும் இதுவரை வாய் திறக்கவில்லை. இவ்வாறு ஒரு பிரச்சனை இருப்பதாக காட்டிக்கொள்ள கூட இல்லை. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று இதுவரை யாரும் சொல்லவில்லை. இந்த நிலைமையில்தான் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பதை இன்று எமது மத்திய குழு கவனத்தில் எடுத்திருக்கின்றது. மத்திய குழுவில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளில் இந்த விடயங்கள் அவர்களது கவனத்துக்கும் கொண்டு செல்லப்படும். இந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கு போராடி வந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம்தான். தேர்தல் என்று ஒன்று வந்ததுக்கு பிற்பாடுதான் எதிர்த்தரப்பு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த போராடுவதாக கூறுகின்றார்கள். ஜனநாயகத்துக்காக இந்த மக்கள் குரல் கொடுக்கின்றார்கள். ஒரு இராணுவ ஆட்சி முறைக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள். இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொன்ன அந்த சிந்தனையை எங்களால் பார்க்க முடியவில்லை. நாங்கள் என்னென்ன முடிவுகளை எடுத்திருக்கிறோம் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த செக்கனில் இந்த நிமிஷத்தில் அவை தேவையற்றவை. கூட்டமைப்பில் பேசி முடிவெடுத்ததற்கு பிற்பாடு அவை தெரிவிக்கப்படும்
என்றார் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். அதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் உரிய தரப்புகளுடன் பேச்சுக்கள் நடத்தி அவர்களின் நிலைப்பாட்டை அறிந்த பின்பே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது இறுதி முடிவை எடுக்கும் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்க வேண்டிய முடிவு குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என்று யாழ் பல்கலைக்கழக அரசு அறிவியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கே பி கணேசலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தென்னிலங்கையில் ஒரு அரசியல் சூழல் ஒன்று எழுந்திருக்கிறது. கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேல் இந்த வடக்கில் ஒரு அமைப்பு, அது கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது விடுதலை புலிகளாக இருக்கலாம், எந்த தரப்பாக இருந்தாலும் இங்கே புலி யானை உடன்படிக்கையினுடைய பின்புலத்தில் தான் பெருமளவுக்கு வடக்கு பற்றிய முடிவுகள் தீர்மானம் எடுக்கப்படுகிறது. கூட்டமைப்பு சரியான ஒரு முறையில் தீர்மானங்களை எடுப்பதற்குரிய பொது வேட்பாளருக்கான பங்கையோ அல்லது தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் பங்கையோ வலுப்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் என்பது என்னுடைய ஒரு பொதுவான அபிப்பிராயம். கூட்டமைப்பு ஒரு தீர்மானத்தை முன்வைத்து இன்ன வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு சூழல் வருமாக இருந்தால் அது தென்னிலங்கையில் ஒரு மறுவடிவத்தை ஏற்படுத்தி அது ஒரு சர்ச்சை மிக்க அரசியலை கொண்டு வந்து நிச்சயமாக ஆதரவு வழங்குகிற தரப்பை தோற்கடிக்கின்ற ஒரு சூழல் தென்னிலங்கையில் எழக்கூடிய ஒரு அரசியல் பரம்பல் ஒன்று வளர்ச்சி அடைந்திருக்கிறது
என்றார் விரிவுரையாளர் கணேசலிங்கம் அவர்கள். முரண்பட்ட போக்குடைய தென்னிலங்கை அரசியல் சூழலில் தேர்தலில் போட்டியிடுகின்ற முக்கிய வேட்பாளர்கள் அல்லது அவர்கள் சார்ந்த அணிகளுடன் பேரம் பேசுகின்ற வலிமை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருக்கின்றதா என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது என்றும் கணேசலிங்கம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
நிச்சயமாக கூட்டமைப்பு ஆதரவு செய்வதென்பதன் ஊடாக ஒரு ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கப்படுதல் என்பது இலங்கையினுடைய அரசியலில் முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்கள் இறக்கூடிய அவற்றை தான் ஏற்படுத்தி இருக்கின்றன
என்றார் யாழ் பல்கலைக்கழக அரசு அறிவியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கே பி கணேசலிங்கம் அவர்கள்.
செய்திகளை அளித்தவர் நமது உவனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். தமிழக மீனவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் நுழையாமல் இருக்க எச்சரிக்கை செய்கின்ற கைத்தொலைபேசி செயலி அதாவது ஆப் ஒன்றை தூத்துக்குடி பொறியாளர் ரெசிங்டன் உருவாக்கியிருக்கின்றார். ஆண்ட்ராய்டு கைத்தொலைபேசிகளுக்கான கூகுள் பிளே ஸ்டோரில் இந்திய வடிவத்தில் இலவசமாக கிடைக்கக்கூடிய சேவ் அவர் ரேஸ் SOR என்ற இந்த செயலியை இணைய தொடர்பு இல்லாமலும் கைத்தொலைபேசி சிக்னல் இல்லாமலும் கூட பயன்படுத்திட முடியும். தமிழக மீனவர்களை மனதில் கொண்டு தமிழிலேயே இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய செயலியின் சிறப்பம்சங்கள் குறித்து அதனை உருவாக்கிய ரெசிங்டனிடம் கேட்டார் சாதாத்.
இந்த மென்பொருள் வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஐபேசியில வந்துட்டு இதை டவுன்லோட் செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா கடலுக்குள்ள போனாதான் இவ்வளோ நாள் நமக்கு பெரிய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணினது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் வந்து அதை பிளாட் பண்ணி பார்க்க முடியும் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது மேப்பில் தெரியும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னா, கடலுக்குள்ள கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கனெக்ஷன்ஸ் எல்லாம் மொபைல் போனோட நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம போயிடும். அது இல்லைனாலும் கூட இது வந்துட்டு ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகும், ஐ மீன் ஃபிளைட் மோடுன்னு சொல்ற மோட்ல கூட இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு வேலை செய்யும்.
இதை வந்து மீனவர்கள் எப்படி பயன்படுத்த முடியும், இது என்ன எச்சரிக்கை செய்யும்?
ஆக்சுவலா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில வந்துட்டு கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு எல்லை இருக்கு, எல்லை கோடு. இந்த எல்லை கோடு வந்துட்டு மூணு பாகங்களா இருக்கு, அதாவது வங்காள விரிகுடா, அப்புறம் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு வளைகுடாவும், அதுக்கப்புறம் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடான்னு மூணு பாகங்களா இருக்கு. இதுல எந்த இடத்துல வந்து ஒரு மீனவர் வந்து அந்த அவங்களோட எல்லையை கடந்து போவாங்க அப்படிங்கறது நம்ம சொல்லவே முடியாது, அது மீனவர்களுக்குமே அது தெரியாது. ஜிபிஎஸ்ங்கிற ஒரு சாதனம் அவங்க கையில இருந்தாலும் கூட அதுல நம்பர் மட்டும்தான் இருக்கும். இதை வச்சுட்டு அவங்க இந்திய எல்லைக்குள்ள இருக்கிறாங்களா இல்ல தாண்டி போயிட்டாங்களாங்கிறது ஒரு மீனவர் கையில இருக்கக்கூடிய அந்த விலக்குற இந்த ஒரு ஜிபிஎஸ்ங்கிற சாதனத்துல வந்துட்டு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எதுவும், ஐ மீன் அதை அந்த நம்பரை வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப சாதாரண இந்த ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும், கைபேசியில இந்த இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த மென்பொருளை டவுன்லோட் செஞ்சுட்டீங்கன்னா ஒரு படத்துடன் அவங்க புரிஞ்சு கொள்ற மாதிரியான ஒரு ஒரு விளக்கம் அதுல இருக்கும். அதாவது அந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள அதுல ஒரு மேப் இருக்கும், அந்த வரைபடத்துல வந்துட்டு அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னுங்கிறது இருக்கும். அது போக ஒரு பவுண்டரி லைன், ஒரு இந்திய எல்லை கோடு ஒண்ணு இருக்கும்,
அதாவது கடல் எல்லை கோடு. கடல்ல எல்லை கோடு எங்க இருக்குங்கிறது குறிக்கப்பட்டிருக்கும்.
ஆமா, கரெக்ட், கடல்ல உள்ள எல்லை கோடு. இப்போ இந்த லைன்ல
அந்த எல்லை கோட்டை நெருங்கறப்ப எந்த வகையில அந்த மொபைல் போன் வந்து எச்சரிக்கும்?
அந்த அந்த எல்லை கோட்டை நெருங்கிறதுக்கு ஒரு ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு முன்னாடியே ஒரு பவுண்டரி, இன்னொரு வார்னிங் லைன் ஒன்னு போட்டிருக்கோம், ஒரு மஞ்சள் நிறத்துல இன்னொரு கோடு போட்டிருக்கோம். அப்ப அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களோட செல்போன்ல ஒலி எழுப்பப்படும், சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்து அவங்களுக்கு அதை வந்து ஒலிபரப்பு மூலமா அதை அதிகப்படுத்தி கொள்ளலாம். இல்ல அந்த போட்டை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற டிரைவருக்கு அவங்க முன்னாடி இந்த ஆப் இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழ்லயே வந்துட்டு எச்சரிக்கைன்னு சொல்லி காட்டும். தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு அதுல ஒரு சிம்பாலிக்கா ரெப்ரசன்டேஷன் இருக்கும், அது மூலியமா அவங்க தெரிஞ்சு கொள்ளலாம். கலர்ல இருக்கு, தமிழ் மொழியிலேயே இருக்கு, அது போக சத்தமும் கொடுக்குது. இது மூலயமா அவங்க தெரிஞ்சு கொள்ளலாம் அவங்க எல்கையே நெருங்கிட்டாங்க அப்படின்ட்டு. இன்னும் அவங்க எல்லையை கிராஸ் பண்ணல, இன்னொரு 2-3 கிலோமீட்டர் இருக்கு அவங்க எல்லையை கிராஸ் பண்றதுக்கு கடக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க போட்டை வந்துட்டு அவங்க படகை வந்து திருப்பி அவங்க இந்திய எல்லைக்குள்ளேயே வந்துடலாம். இதுதான் அதோட சிறப்பம்சம்.
அவங்க கடல்ல இருக்கும்போது எந்த பக்கமா திரும்பி வந்தா எல்லையை தாண்டாமல் இருப்போங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அதுல திசையும் காட்டப்பட்டிருக்குமா?
கட்டாயமா, முக்கியமா உள்ளது அவங்க எந்த எந்த இடத்துல இருக்காங்கிறத அவங்களோட லாட்டிடியூட் லாங்கிட்டியூடு, அட்சரேகை தீர்க்கரேகைன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு லாட்டிடியூட் லாங்கிட்டியூட் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கிறது காட்டும். அது தவிர அவங்க எந்த கோணத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காம்பஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த காம்பஸ் வந்து அவங்க வந்து ஜிபிஎஸ்ல பாக்கலாம், இல்லைனாக்க தனியா ஒரு அது ஒரு கருவியாக போட்ல வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, செல்போன்லயே வந்துட்டு அந்த மெரைனஸ் காம்பஸும் கொடுத்துருக்கோம். ஐ மீன் அவங்களோட படகு எந்த திசையை நோக்கி, எந்த டைரக்ஷன்ல, எந்த கோணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கு, அது வந்து இப்படி போனாலும் எல்லையே தொடுமா இல்லைன்னா நம்ம அதை திருப்பலாம்ங்கிறத படத்திலேயே அவங்க பார்த்து ரொம்ப எளிய முறையில வந்து அவங்களுக்கு அதை அதை விளக்கி காட்டிடும் அந்த இந்த சாஃப்ட்வேர். ஸோ அது மூலியமா அவங்க இடது பக்கம் திரும்பணுமா இல்ல வலது பக்கம் திரும்பணுமாங்கிறது அந்த மேப்பை பார்த்து அவங்க அந்த வரைபடத்தை பார்த்து அவங்க திருப்பிடலாம். அவங்க
குறைந்தது எவ்வளவு செலவு பண்ணா இதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு செல்போனை வாங்க முடியும்?
இந்திய மதிப்பின்படி ஒரு 5000 ரூபாய் இருந்தால் போதும், அதுக்கு அந்த 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு செல்போன் வாங்கினால் போதும். அந்த செல்போனில் ஒரு ஜிபிஎஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கணும், பிளஸ் மேக்னட்டோமீட்டர் காம்பஸ் இருக்கணும். இது ரெண்டும் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு செல்போனும் இருந்தால் ஓகே தான்.
மீனவர்களுக்கான புதிய செயலியை உருவாக்கியிருக்கின்ற ரெசிங்டன் நமக்கு அளித்த செவியின் நீண்ட வடிவத்தை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com வழியாக கேட்கலாம். தமிழக அரசு தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிடமிருந்து மிக அதிக விலையில், அதாவது ஒரு யூனிட் 12 ரூபாய் என்ற விலையில் மின்சாரத்தை வாங்கக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. வேறு வழியில்லாத போதே தனியாரிடமிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்கப்படுகிறது என்று தமிழக அரசு வாதிடுகிறது. இந்த சர்ச்சை குறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக மின்வாரியம் தனியாரிடமிருந்து மிக அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்முதல் செய்யும் விவகாரம் தமிழகத்தில் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. தனியாரிடமிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரத்தை வாங்கக்கூடாது என திமுக தலைவர் கருணாநிதி, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின் தேவை சுமார் 13,000 மெகாவாட்டாக இருக்கிறது. ஆனால் உற்பத்தி என்பது சுமார் 11,000 மெகாவாட்டாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் நேற்று பேசிய தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், தமிழகத்தின் மின்சார தேவையில் 70% மத்திய மாநில அரசுகளின் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்தே பெறப்படுவதாகவும், மின்சாரம் கண்டிப்பாக தேவைப்படும் தேர்வு நேரம், பண்டிகை காலம் போன்ற நேரங்களில் மட்டும் அதிக விலைக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யும் 4 மின் உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து ஒரு யூனிட் 12.50 ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது என்றும் கூறினார். ஆனால் ஒட்டுமொத்த மின்சார தேவையில் வெறும் 3% மட்டுமே இப்படி வாங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். தமிழக அரசு கட்டி வரும் மின் நிலையங்களை குறிப்பிட்ட காலத்தில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தால் இப்படி கூடுதல் விலைக்கு மின்சாரத்தை வாங்கியிருக்க வேண்டாம் என்கிறார் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் சங்கத்தின் தலைவரான காந்தி.
4 நிறுவனங்களுடைய மொத்த நிறுவுத்திறனே 738 மெகாவாட் அளவுக்கு தான் இருக்கிறது. இவர்களிடமிருந்து 2,950 மில்லியன் யூனிட், கிட்டத்தட்ட 3,000 மில்லியன் யூனிட் வாங்கியதாக அமைச்சர் தன் அறிக்கையில் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த 4 உற்பத்தி நிலையங்களும் 50% தன் உற்பத்தியை தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்மிடமிருந்த மேட்டூர் தெர்மல் நிலையம் 600 மெகாவாட்டுக்கானது, வடசென்னை தெர்மல் நிலையம் எடுத்துக்கொண்டால் 1,200 மெகாவாட்டிற்கானது. ஆக இந்த 1,800 மெகாவாட்டில் ஒவ்வொரு ஒரு அலகையாவது நம் முன்னதாகவே குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு வந்திருந்தால் இந்த தனியார் மின்சாரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் நிதர்சனமானது. அதை தவிர்த்திருக்க முடியும். நமது சுய உற்பத்தியை கொண்டு வந்திருப்போமே ஆனால், குறிப்பிட்ட காலத்திற்குள் கொண்டு வந்திருப்போமே ஆனால், இந்த தனியாரிடமிருந்து இந்த விலைக்கு நாம் வாங்கியிருப்பதை நாம் நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும்.
தமிழக மின்வாரியம் கட்டி வரும் மின் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வருவதில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் தாமதம் குறித்தும் கேள்வி எழுப்புகிறார் காந்தி.
காலதாமதம் என்பது எவ்வளவு காலத்திற்கு என்று சொல்ல வேண்டும் என்றால், 39 மாதங்கள் தான் ஒரு அலகை கொண்டு வருவதற்கான காலமாக ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 39 காலத்திற்கும் மேலே ஒரு 4 மாத காலம் 5 மாத காலம் என்பதை நாம் ஏற்க தவிர்க்க முடியாது என்று கூட சொல்ல முடியும். ஆனால் 39 மாத காலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்த காலத்துக்கு மேலாக மேலும் 32 மாத காலம், கிட்டத்தட்ட 60 மாத காலத்திற்கு மேலாக போகும் என்று சொன்னால் அது நியாயமானதாக தெரியவில்லையே.
மற்றொரு புறம் தமிழகத்தில் காற்றாலைகள் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரத்தின் விலை குறைவாக இருந்தாலும் அவற்றை பல சமயங்களில் மின்வாரியம் ஏற்பதில்லை என்ற கருத்துக்களும் ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன. ஆனால் காற்றாலை மின்சாரம் நிலையற்ற மின்சாரமாக இருப்பதால் தேவை குறைவாக இருக்கும்போது காற்றாலை மின்சாரத்தை பெறுவதை மின்வாரியம் நிறுத்திவிடுகிறது. காற்றாலையிலிருந்து எப்போது எவ்வளவு மின்சாரம் கிடைக்கும் என்பதை நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அறிய முடியும் என்கிறார்கள் காற்றாலை மின் உற்பத்தியாளர்கள். அந்த நேரத்தில் கூடுதல் விலைக்கு மின்சாரத்தை வாங்குவதை தவிர்க்கலாம் என்கிறார்கள் அவர்கள். அதற்கு ஸ்மார்ட் கிரிட் போன்ற வசதிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிறார் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவரான கஸ்தூரி ரங்கையா.
காற்றாலை இன்டகிரேஷன் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ரினியூபிள் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெசிலிட்டி தமிழ்நாடு கிரிட்ல இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. அந்த ஃபெசிலிட்டி ஏற்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு அந்த காற்றாலை மின்சாரத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும். கிரிட் மேனேஜருக்கு முன்னால் இருக்கிற கம்ப்யூட்டர் மானிட்டர்ல தமிழ்நாட்டில் இந்த நிமிஷத்துல இவ்வளவு காற்றாலை மின்சாரம் தான் உற்பத்தி ஆகுதுங்கிற ஒரு கணிப்பு அவருக்கு சரியா தெரிய வேணும். அந்த வசதி இன்னும் ஸ்மார்ட் கிரிட்னு சொல்லுவாங்க, அந்த வசதி தமிழ்நாடு கிரிட்ல ஏற்படுத்தப்படவில்லை. அதை ஏற்படுத்துறதுக்கு காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யற நாங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பவரும் சேர்ந்து அந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம்.
இந்த சர்ச்சைகள் ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் மின் கட்டணங்களை உயர்த்துவதற்கான பணிகளை துவக்கியுள்ளது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். இதற்கு முன்பாக 2012 மின் கட்டணங்கள் பெரிய அளவில் உயர்த்தப்பட்டன.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சி நேரடியாக நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். நிகழ்ச்சிக்கு செல்ல முன் அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சீவகன்.
ஆம், பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கின்ற நேயர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை எமது சிற்றலை வரிசைகளான 25 மீட்டரில் 11,965 கிலோஹெர்ட்ஸிலும், 31 மீட்டரில் 9,855 கிலோஹெர்ட்ஸிலும், 41 மீட்டரில் 7,600 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்க முடியும்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாம். சிவன்,
ஆம், முதலில் இலங்கையின் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவை குறித்த செய்திகள் பற்றி எழுதுகின்ற கொழும்பு நேயர் சி ரத்னவடிவேல், நம்பிக்கையே வாழ்க்கை என்றாலும் கடந்த 60 வருடங்களாக நம்பி நம்பி மோசம் போனதுதான் நடந்தது. எந்த சிங்கள தலைவருமே நம்பிக்கையாக நடந்ததாக வரலாறு கிடையாது. 1968 மாத்திரம் தமது இயலாமையை நேர்மையுடன் வெளிப்படுத்திய சிங்கள தலைவர் ராஜினாமா செய்யப்போவதாக சொன்ன பொழுது தந்தை செல்வா வேண்டாம் என்று கூறி தாமே அரசிலிருந்து விலகினார். அதன் பின்பு அத்தகைய நேர்மை கூட சிங்கள தலைவர் இவரிடமும் இருந்ததில்லை. ஏதோ இவரிடமாவது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம் என்று எழுதியிருக்கிறார்.
விடுதலை புலிகள் குறித்து சமீபத்தில் காங்கிரஸில் சேர்ந்த நடிகை குஷ்பு தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதும் பெங்களூர் நேயர் ராஜா மதிவாணன், குஷ்பு அவர்கள் இல்லாத ஒரு கட்சியில் சேர்ந்த பின் இல்லாத ஒரு இயக்கத்தை ஏன் விமர்சிக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த பேட்டி நானும் அரசியல்வாதி நானும் அரசியல்வாதி என்று சொல்வது போல இருந்தது. இவர் பயன்படுத்திய அளவுகோலின்படி விடுதலை புலிகளை ஆதரித்து உதவிகளை செய்த இந்திரா காந்தியும் அமைதிப்படையை அனுப்பி அப்பாவி மக்களை கொன்ற ராஜீவ்காந்தியும் தீவிரவாதிகளே. இந்த உண்மையை இவரும் இவர் சேர்ந்துள்ள புது கட்சியும் ஒப்புக்கொள்ளுமா என்று கேட்கிறார்.
இலங்கை தேர்தலில் பொது வேட்பாளர் குறித்து பேட்டி பற்றி மட்டக்களப்பு நேயர் ஜீவன் எழுதியிருக்கும் மின்னஞ்சலில், நான் 15 வருடமாக கேட்டு வருகின்றேன், அனைத்து செய்திகளும் உண்மையானவை, மகிந்த மைத்ரிபால ஒப்பீடு தொடர்பான வித்யாதரனுடனான செவ்வி சிறப்பானது என்று எழுதியிருக்கின்றார்.
ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஃபில் ஹியூஸின் மரணம் குறித்த செய்தி பற்றி எழுதும் தஞ்சை செந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி, கிரிக்கெட்டின் சோகமான நாள் இது, வளர்ந்து வரும் வீரர் பவுன்சர் பந்தில் இறந்தது மிகவும் சோகமானது, தலைக்கவசம் கண்டுபிடிக்காத அந்த காலகட்டங்களில் வீரர்கள் விளையாடியது பெரிய சாதனையே, அது கண்டுபிடித்த காலத்துக்கு பிறகு தலைக்கவசம் அணியாமல் விளையாடிய வீரர் ரிச்சர்ட்ஸ் மட்டுமே, அவரை நினைக்கும் பொழுது அவருடைய விளையாட்டுத் திறனை அறிய முடிகிறது என்கிறார்.
பெண்கள் ஆண்களை விட குறைந்த சம்பளமே பெறுகின்றார்கள் என்று சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கூறியதை பற்றி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதியிருக்கின்ற புதுச்சேரி நேயர் முகமது தமிழ் திறமைக்கே முன்னுரிமை தர வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்.
தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியான திமுக வெளிநடப்பு செய்த செய்தி பற்றி எழுதும் திருச்சி நேயர் வி டி ரவிச்சந்திரன், இதைவிட திமுக உறுப்பினர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம், ஊழலை பற்றி பேசும் தகுதி எந்த கட்சிக்கு தான் இருக்கிறது என்கிறார்.
இந்த சட்டமன்ற தொடரில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு சிறப்பு இருக்கையை ஒதுக்காதது பற்றிய சர்ச்சை குறித்து எழுதுகின்ற காயல்பட்டினம் நேர் மக்கி நூகு தம்பி, வேதனையான செய்தி, 50 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 5 முறை தமிழக முதலமைச்சராக இருந்தவர், காமராஜர் பக்தவத்சலம் எம்ஜிஆர் ஆகியோருடன் கருத்து உடன்பாடுகளும் முரண்பாடுகளும் கண்டவர், அகவை 90 தாண்டியவர், அவருக்கு இந்த நிலை என்பது அதிர்ச்சி அளிக்கின்றது. இப்பொழுது இருக்கின்றவர்கள் மக்களின் முதல்வர் அவர்களிடம் கேட்டு அவர்கள் சம்மதம் கொடுத்தாதான் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நாற்காலியிலேயே உட்கார முடியும் என்ற நிலை இருக்கின்ற பொழுது கலைஞர் பாவம் என்று இருக்கின்றார்.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடரின் 4வது பாகம் பற்றி எழுதும் திருச்சி நேயர் ஏ எம் நஜ்முல் ஆரிஃபின், தமிழ்நாட்டில் பிறந்த பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொள்வதையும், வயது முதிர்ந்த பெரியோர்களை பருத்திப்பால் கொடுத்தும் மற்றும் பல தேவையற்ற துன்பங்களை கொடுத்தும் கொல்வும் அவல நிலை அறிந்து இந்த உலகத்தில் பாவம் புண்ணியம் என்ற கருணை என்ன ஆனது என்று எண்ண தோன்றுகின்றது என்று எழுதியிருக்கின்றார்.
இதே தொடர் குறித்து எழுதுகின்ற கொழும்பு நேர் ரமீஸ் சப்னி, உறவிருக்கும் இடத்திலேயே பகையும் இருக்கும், கூட்டு குடும்ப முறைமை முன்னே நாள் முதிர் சிங்கங்களுக்கு உதவியாக இருக்குமே தவிர வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு என்னவோ தினந்தினம் புதிது புதிதாக பிரச்சனைகள் உருவாகும் இடம்தான் கூட்டு குடும்பம் என்று இருக்கின்றார்.
மதத்வேஷத்தை தூண்டும் வகையில் பேசிய இந்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை பற்றிய சர்ச்சையில், அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டார், இந்த பிரச்சனையை தோடு விட்டுவிட வேண்டும் என்று இந்திய பிரதமர் மோடி கூறியதாக வந்த செய்திகள் பற்றி ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் மதுரை நேயர் பாபு, அப்படியே வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டு எல்லார் கணக்கிலும் சில லட்சங்களை வரவு வைப்போம் என்று சொன்னவர்களையும், கண்டிப்பாக நல்லாட்சி தருவேன் மற்றும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி எறிவேன் என்று சொல்லியவர்களையும், அவர்களையும் அவர்கள் கூறிய பொய்களையும் அசட்டுத்தனமாக நம்பியவர்களையும் பெருந்தன்மையாக மன்னித்து விடுவோம் என்கிறார்.
இந்தியா வெளிநாட்டு முதலீடுகளை மேலும் வரவேற்பது பற்றிய செய்தி பற்றி எழுதுகின்ற மனமூண்டி தட்சிணாமூர்த்தி, இந்தியா மங்கள்யான் செயற்கைக்கோளை சொந்தமாக தயாரித்து வடிவமைத்து சரியாக நடத்தி காட்டியிருக்கின்றார்கள், நல்வாழ்த்துக்கள். ஆனால் இதே இந்தியா தண்ணீர் போட்டில் முதல் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வரை தயாரிப்பு வெளிநாட்டு முதலாளிகளிடம் ஒப்படைப்பது ஏன் என்ற கேள்வி எழுவது இயல்புதானே எழுதியிருக்கின்றார்.
வருமானத்துக்கு மேல் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை குறித்த செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு வழிகாட்டியாக நல்ல முன்னுதாரணமாக திகழ வேண்டும், ஊழலும் வறுமையும் நாட்டை பீடித்துள்ள நோய்கள் என்கிறார்.
ஜெயலலிதா பிணையில் வர மத்திய அரசு உதவ வேண்டும் என்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரதம் இருந்த செய்தி குறித்து எழுதுகின்ற மதுரை நேயர் சி ரமேஷ், இருபதாம் தேதி வரை இருந்த தீர்ப்பை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க செய்ததே ஜெயலலிதா தான். தனது தீர்ப்புக்கான நாளை அவரே தெரிவு செய்தார் என்பதே உண்மை. மேலும் இந்த வழக்கில் அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்று அவர் மாத்திரமல்ல யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை என்று இருக்கின்றார்.
இதே விஷயம் குறித்து எழுதும் கோவை நேயர் வெங்கடாஜலம், இந்த விஷயத்தில் திமுக அமைதி காப்பது அதன் மடியில் கனம் உள்ளது என்பதையே காட்டுகிறது. இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை விஷயத்தில் அது சிக்கியிருக்கிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார்.
உசிலம்பட்டி பகுதியில் கலப்பு மனம் புரிந்த பின் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண் குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற கல்பாக்கம் சுகுமார், மங்கள்யான் செயற்கோள் விட்ட காலத்திலும் இவ்வாறு நடப்பது இன்னமும் சமத்துவ சிந்தனை வளராததையே காட்டுகின்றது. மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் மனித உரிமைகள் மீறப்படும் வழக்கம் இந்தியாவில் மாத்திரமே இருக்கின்றது என இருக்கின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சிவன். இத்துடன் இன்றைய நேர் நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர்களை, உங்களுடைய கருத்துக்களையும் வசனங்களையும் எமக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.